திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு திருச்சாழல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
அருட்கடலாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே இன்று திருவாசகம் திருச்சாழல் என்கின்ற பதிகத்திலே 9வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். பரமேஸ்வரன் உயிர்களுக்காக பல வகையான திருமேனியை எடுத்துக்கொண்டு உயிர்களுக்கு அருள் செய்கிறார். இந்த உண்மை மற்ற சமயவாதிகளுக்கும் தெரியாது, சாதாரண மக்களுக்கு புரியாது. அது என்ன காரணம் என்றால், இது அறிவினாலே ஞானத்தினாலே காணுகின்ற தெரிந்து கொள்கிற செய்தி. ஞானம் இல்லாதவர்கள் தெரிய முடியாத செய்தி. அதனாலே சிவன் எப்படி இருக்கிறான் என்று கேட்டால், யோகியாகவும் இருக்கிறான், போகியாகவும் இருக்கிறான். சிவனாலதான் உலகம் இயந்து கொண்டிருக்கிறது, இயங்கி கொண்டிருக்கிறது. அது சிவன் எப்படி இருக்கிறானோ அப்படி உலகம் இருக்கிறது. சிவன் எப்படி இருக்கிறான் என்றால், கையால பெண்ணோடு பொருந்தி இருக்கிறான். அதனால உலகம் முழுவதும் பெண்ணு ஆணுமாக இருக்கிறது. அப்படி பெண்ணு ஆணுமாக இருக்கிறது என்று சொன்னால், அவன் எதற்காக அவன் பெண்ணோடு இருக்கிறான் என்று கேட்டால், உலகத்தார் எல்லாம் உயிர்கள் எல்லாம் பெண்ணு ஆணுமாக கூடி இந்த உலக போகங்களை அனுபவிக்கவும் அதற்கு மேலே வீடு வேற்றை பெறுவதற்காகவும் அவன் பெண்ணோடு கூடியிருந்து உலக போகத்தை தருகிறான். அதற்கு மேலே யோக மூர்த்தியாக இருந்து அவன் வீடு வேற்றை தருகிறான். ஆகையால் இந்த இரண்டையும் சிவன் தருகிறான் என்பது இது வந்து சாதாரணமான அறிவினாலே தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல, தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. இப்ப சூரியன் புறப்பட்டா தானே கண்ணு தெரியுது. சூரியன் புறப்படலாம் கண்ணு தெரியலே அல்லவா? அப்ப சூரியனால தானே இப்ப உலகம் இயங்குதுன்னு அர்த்தம். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லையே. ஆனா இதை நாம நினைக்கிறது இல்லையில. நாம நினைக்கிற சூரியனால தானே கண்ணு தெரியுதுன்னு யாராவது சிந்திக்கிறானா? நான் பார்த்தேன்னு தான் சொல்றாரு தவிர, சூரியனால நான் கண்டேன்னு யாரும் நினைக்கிறது இல்லை. சூரியனை மறந்துடுவான். சூரியனை மறந்துட்டு நான் பார்த்தேன், கண்ணால பார்த்தேன், காதால கேட்டேன்னு சொல்லுகிறாரு தவிர, சூரியனாலதான் நம்ம வாழ்வு நடந்து கொள்ளுது. சூரியன் புறப்பட்டா தான் கண்ணே தெரியுது. அதை காண்பான் ஒளி இருளில் காட்டிடவும் தான் கண்ட வீண்பாவம் என்னால் விடும் என்பது ஞான சாத்திரம். அதனாலே ஒளி காட்ட கண் காண்பது போல சிவன் வந்து உலகத்து உயிர்கள் இந்த லோகத்தில வாழ்வதற்காக அவன் மங்கையோடு இருக்கிறான். அதற்கு மேல இந்த உலக விருப்பு வந்து அதற்கு மேல சிவயோகத்தை பெற்று வீடு வேற்றை பெறுவதற்கு யோகமாக யோகமூர்த்தியாகவும் இருக்கிறான். அது அவன் எப்படி அந்த மாதிரி செய்கிறான் என்று கேட்டால், உயிர்களுக்கு உயிராக இருந்து, உயிருக்கு உயிராக இருந்து உலகம் முழுவதும் வியாபித்திருந்து எல்லா உயிர்களுக்கும் அந்தந்த வினைக்கு தக்கவாறு பலன்களை கொடுக்கின்ற சமர்த்துள்ளவனாக இருக்கிறான். பலன்களை கொடுக்கின்ற சமர்த்துள்ளவனாக இருக்கிறான். பலன்களை கூட்டி வைக்கிற சமர்த்தன்னு பேர். அந்தந்த உயிர்கள் செய்த வினையை அந்தந்த உயிர்களுக்கு கூட்டி வைக்கிற சமர்த்தனாக இருந்து அந்தந்த உயிர்களுக்கு நன்மையே தருகிறான், தீமையே தருகிறான். அதுல இந்த லோகத்து வாழ்வு அந்த லோகத்து வாழ்வுன்னு இரண்டு வாழ்வு. இந்த லோகத்து வாழ்வுக்கு அவன் என்ன செய்கிறான் கேட்டால், உமாதேவியோடு கூடியிருந்து போகமூர்த்தியாக இருந்து இந்த லோகத்து வாழ்வை தருகிறான். அப்படி அவன் இல்லாவிட்டால் அதனால உயிர்களுக்கு போகம் கிட்டாது. போகம் கிட்டாதுன்னா இந்த லோகத்து வாழ்வு கிட்டாது. இந்த லோகத்து வாழ்வு கிட்டாது என்று சொன்னால் அந்த லோகத்து வாழ்வுக்கும் போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அது என்ன காரணம் என்றால், அவன் அருளாகிய சக்தியோடு கூடி உபசாரத்தினால பெண் என்று சொல்லுவதை விட உண்மையாக பெண் அல்ல. அவனுடைய சக்தி அருள், கடவுளுடைய இப்ப சூரியனுடைய கிரணத்தை சூரியனுடைய சக்தியும் சொல்லுகிறோம். சூரியனுடைய கரணம் கதிர்கள் இருக்குதுவாரு, அந்த ஒளி இருக்குதுவாரு, அது சூரியனுடைய சக்தி என்று சொல்லுவது. அந்த சூரியனுடைய சக்தியை பெண் என்று உருவகிப்பது போல அதனால சிவனுடைய சக்தியை பெண் என்று உருவகிக்கிறது. அதனால பெண் என்று சொன்னால், தாய் என்று சொன்னால் கருணையை குறிப்பதற்காக சொல்லுவது, கருணையை குறிப்பதற்காக சொல்லுவது. இப்ப தாய் என்று சொன்னால் யாருக்கும் எவ்வளவு பொல்லாதவனுக்கும் தாய் அதனால உபகாரம் தான் செய்வா, தாய் உபகாரம் தான் செய்வா, செய்திருப்பா செய்வா. அதனால அது போல தாய் என்று சொன்னால் உமாதேவியும் உலகத்தூர்களுக்கெல்லாம் தாயாக இருந்து சிவனோடு அவள் ஒன்றி இருந்து இதனால உலக வாழ்வையும் தருகிறாள். அதற்கு மேலே யோகத்துக்கு சென்று வீடு வேற்ற தருவதற்கும் அவள் தான் துணையா இருக்கிறாள். அம்மா தான் இந்த லோகத்து வாழ்வுக்கும் துணையா இருக்கிறா, அந்த லோகத்து வாழ்வுக்கும் துணையாக இருக்கிறா. இந்த உண்மையை தெரியாத சமயவாதிகள், சமயவாதிகள் இந்த உண்மையை தெரியாத சமயவாதிகள் அதை பழிப்பாக சொல்லுவார்கள், பழிப்பாக சொல்வார். அவனும் பெண்ணோட தான் இருக்கிறான், நம்மளும் பெண்ணோட தான் இருக்கிறான், அவனும் பெண்ணோட தான் இருக்கிறான் என்று இழிவாக சொல்லுவார்கள். அது அந்த அந்த கருத்துல அந்த புத்த பொண்ணு சொல்றா, தென்பால் உகந்தாடும் தில்லை சிற்றம்பலவன் பெண்பால் உகந்தான் திரும்புத்தன் காடேடி அப்படின்னா, அதை வந்து பழிச்சு சொல்ற மாதிரி பழிப்பாக சொல், தென்பால் உகந்தாடும் தில்லை சிற்றம்பலவன். அவன் எங்கே நோக்கி ஆடுகிறான் என்றால் தெற்கு நோக்கி ஆடுதான். எல்லா கோயிலும் நடராசர் தக்கமாகத்தான் இருப்பார், நடராசர் தெற்கு நோக்கி தான் இருப்பார். அது என்ன காரணம் என்று சொன்னால், தென்திசை மாதவன் செய்தது, தென்திசை மாதவன் செய்தது, மேல் திசை மாதவன் செய்தது, கீழ் திசை மாதவன் நூல்களில் சொல்லவில்லை. தென்திசை மாதவன், தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு ஆகிய இந்த நான்கு திக்கிலும் தெற்கு திசைதான் மாதவன் செய்தது என்று சொல்லப்படுகிறார். மாதவன் செய்த தென் திசை வாழ்ந்திட என்பது பெரிய புராணம். அதனாலே தெற்கு நோக்கி அவன் ஆடுகிறான். அவன் தெற்கு நோக்கி ஆடுகின்ற காரணத்தினாலே அவன் வந்து யமனை அழிப்பவன் என்பது பொருள். யமனை அழிப்பவன், தெற்கு திசை யமனுக்குரியதாச்சா, அவன் தெற்கு நோக்கித்தான ஆடுகிறான். தெற்கு நோக்கி ஆடுகின்ற காரணத்தினாலே அதனால அவன் ஒருவன் தான் யமனை எதிர்க்கிறவன், யமனை எதிர்க்கிறவன் அர்த்தம். மற்ற சாமி எல்லாம் யமனை எதிர்க்க முடியாது, அவன் தான் தெற்கு நோக்கி யமனை எதிர்த்து ஆடுகிறான். அதனால தென்பால் உகந்தாடும் தில்லை சிற்றம்பலவன், தெற்கு திசை அவனுக்கு ரொம்ப பிரியம். சிவனுக்கு தெற்கு திசை ரொம்ப பிரியம், அதனாலதான் தென்னாடுடைய சிவனை போற்றி என்றும் சொல்லுவது. அதுல தெற்கு தான் தமிழ் அதிகமாக வழங்குவது, தெற்கு திசையில தான் தமிழ், தமிழ்நாடு தமிழ் அதிகமாக வழங்குவது தெற்கு திசை தான். அதனால தெற்கு திசையை நோக்கி ஆடுறது தமிழை விரும்பி ஆடுகிறான் என்பது கூட ஒரு பொருள். தமிழை விரும்பி தமிழை கேட்கறதுக்காக தெற்கு நோக்கி ஆடுகிறான். அதற்கு மேல தெற்கு இருந்துதான் இந்த தென்றல் காற்று வரும். இதை ஆடுறவனுக்கு அதனால களைப்பு வந்துச்சுன்னா காற்று வச்சுன்னா அப்பா கொஞ்சம் நல்லா இருக்கும், நிம்மதியா. அது போல அந்த ஆட்டத்தினுடைய இணைப்பு நிற்கவும் தமிழை கேட்கவும் தெற்கு நோக்கி ஆடுகிறான் என்று கூட பழஞ்சு உரிமையோடு சொல்லுவார். அதனால இப்படி தென்பால் உகந்தாடும் தில்லை சிற்றம்பலவன், தில்லையிலே சிற்றம்பலத்தில் இருக்கிறவன் பெண்பால் உகந்தான், ஒரு பாகத்திலே பெண்ணை வைத்திருக்கிறான், ஒரு பாகத்திலே பெண்ணை வைத்திருக்கிறான் பெரும்புத்தன் காணேடி. அதனால பெண்ணுடைய பெண்பால் உகந்திருப்பதனாலே பெண் மேல அதிகமான பிரியமுடையவன், அதிகமான பிரியமுடையவனா என்ன சொல்லுதுன்னா ஒரு பொருளிலே அதிலேயே பித்தா இருக்கிறான் என்று சொல்லுவார். அதை இப்படி பழிப்பாக அதை பழித்து சொல்லுவது போல பெண்பால் உகந்தான் பெரும்புத்தன் காணியடி என்று அந்த புத்த பெண் சொன்னாள். அதனால அதுக்கு சைவ பெண்ணு என்ன சொன்னா தெரியுமா, பெண்பால் உகந்திலனையில் பேதாயிரு நிலத்தோர் விண்பால் யோகிதி வீடுவர்கான் ஜாடகம். அதனால ஒரு பாதிகிற பெண்ணை வைத்திருக்கிறான் என்றால் அவன் உயிர்களுக்காக அருளை பெண் வடிவமாக சொல்லுகின்ற உபசாரம் இதுவர உண்மையிலே பெண் அல்லது. அதனால் அந்த பொண்ணு எதற்காக அந்த அருளை வைத்திருக்கிறான் என்றால் உயிர்களுக்கு எல்லா வகையான நன்மைகளையும் எகபர சௌபாகியங்களை தருவதற்காக அவன் அந்த பெண் மூலமாக தருகிறான், அந்த சக்தியின் மூலமாக தருகிறான். அதற்காக அவன் வைத்திருக்கிறான் தவிர அவன் வந்து பெண் மேல பிரியமுடையவனாக வைத்திருக்கவில்லை. அப்படி அவன் அந்த பெண்ணை அவன் உருபாதியிலே வைத்து அவன் அருள் செய்யவில்லையானால் உலகத்து உயிர்கள் யோகைதி விண்பாரி யோகைதி விண்பாரி யோகைதி என்று சொன்னால் இந்த உலக போகங்களை எல்லாம் விட்டு விட்டு இதுல பயிற்சி இல்லாமல் விட்டு விட்டு அதனால வெறும் யோக நெறியில் நின்று யோக நெறியிலே நின்று அந்த யோக நெறியும் உற்று பெறாமல் யோக நெறியும் உற்று பெறாமல் வீடுபற்றையும் பெற முடியாமல் இந்த உலக வாழ்வும் கிடைக்காமல் வீணே போய் விடுவார்கள். அவன் அருள் செய்யவில்லையான அந்த அருளைத்தான் அப்படி சொல்றது, அவன் அருள் செய்யவில்லையானால் அருளாகிய தன்னுடைய சக்தியை கொண்டு உயிர்களுக்கு உபகாரத்தை செய்யவில்லையானால் இந்த லோகத்து வாழ்வோ அவர்களுக்கு இல்லை, அதுக்கு மேலுலக வாழ்வோ அவர்களுக்கு கிடைக்காது. அதனால வீணே அதனால அவர்கள் யோக நெறியிலிருந்து வீணே இறந்து போய்விடுவார்கள். அதனால அவன் பெண்பால் உகந்திருப்பதனாலதான் உலகம் வாழ்கிறது என்கின்ற குறிப்பை இந்த பாட்டில் சொல்றார். பெண்பால் உகந்திலனே பேதாய் இரு நிலத்தோர் பெண்பால் யோகி விடுவொரு ஆணையாளர்கள் அது சித்தாந்த சாஸ்திரங்கள்ல நிறைய சொல்லுது. சத்தியம் சிவமாய தன்மை உலகமெல்லாம், சத்தியம் சிவமாய தன்மை உலகமெல்லாம், ஒத்தவா ஆணும் பெண்ணும் உணர்வுண குணியமாக வைத்தனர் அவளால் வந்த ஆக்கம் இவ்வாழ்க்கையெல்லாம். அவளால் சக்தியினாலே வந்த ஆக்கம் இந்த உலக வாழ்வு அத்தனையும் அவள் தான் கொடுக்கிறார். அவளால் வந்த ஆக்கம் வாழ்க்கை எல்லாம் இத்தைய மரியார் வீட லிங்கத்தின் எல்வும் ஓரார் என்பது சிவஞான சக்தியார். அதனால இந்த லோகத்து வாழ்வை அவள் தான் தருகிறாள். அதற்கு மேலே வசமாம் பற்றதுக்கு பாரிக்க ஆரியனாக இருந்து சிவலோகத்தையும் அவள் தான் கொடுக்கிறார். அவள் மூலமாகத்தான் சிவலோகத்தையும் பெற முடியும். அதனால அவன் பெண்பால் உகந்திருப்பது உயிர் நூலை மேல வைத்த கருணையினாலே என்று இந்த பாட்டில காட்டுகிறார் மாணிக்க வாசகர். தானந்தம் இல்லாம் தனையடைந்த நாயேனை ஆனந்த வெள்ளத்து அடுத்து விட்டான் காணேடி. தானந்தம் இல்லான், தான் அந்தம் இல்லான் என்று சொன்னால் முடிவு இல்லாதவன். அந்தம் என்றால் முடிவு, முடிவு இல்லா தான் அந்தம் இல்லான், தான் அந்தம் இல்லான் முடிவு இல்லாதவன், முடிவு இல்லாத அது ஈர் இல்லாதவன். ஈருனாலும் முடிவுனாலும் ஒண்ணு, இறுதி ஈறு முடிவு பூர்த்தி எல்லாமே ஒண்ணு. அத ஈர் இல்லாதவன் ஈசன் ஒருவனை. அதனாலே முடிவில்லாதவனாயிருக்கிற சுவாமி இல்லான் தனையடைந்த நாயேனை, அவனுடைய திருவடியை அடைந்த நாய் போன்ற தகுதி இல்லாதவனாய் என்ன அவன் என்ன செய்தான் தெரியுமா? ஆனந்த வெள்ளத்து அடுத்து விட்டான் காடு. அவன் திருவருளாகிய அமுதத்தை நான் அனுபவிக்க முடியாத அந்த ஆனந்த வெள்ளத்திலே என்னை மூழ்க முடியாத செய்தான். அது அது என்ன காரணம் என்று கேட்டால், அவன் அடைகின்ற ஆன்மாக்களை அவன் வந்து மறுபடி பறக்க விடுவதில்லை. தன்னை அடைகின்ற ஆன்மாக்களை மறுபடி பறக்க விடுவதில்லை. அதனால பறக்க விடாமல் என்ன செய்கிறான் என்று கேட்டால், தன்னுடைய திருவருளாகிய வேறாந்த வெள்ளத்தில மூழ்க முடியாது, துன்பம் இல்லாத பேரின்பத்திலே மூழ்க முடியாத செய்கிறான். அது அவனுடைய இயல்பு. அது அவர் எந்த பொருளை உயிர் சேருகிறதோ அந்த பொருளினுடைய தன்மை அது அனுபவிக்கத்தான் செய்யும். இப்ப கசப்பு பொருளை சாப்பிட்டோம்னு வச்சுக்க என்னமா இருக்கும், அப்படின்னாரு. அதே போல இனிப்பு பொருளை சாப்பிட்டோம்னு வச்சுக்க எப்படி இருக்கும், எந்த பொருளை சாருகிறதோ அந்த பொருளினுடைய தன்மையை உயிர் அனுபவிக்கும். கசப்பொருளை சாப்பிட்டா என்ன பாடுபடுறான் மனுஷன். அதே சமயத்துல இனிப்பு பொருளை சாப்பிட்ட என்னமா இருக்கிறான், இனிப்பு மயம் ஆகி விடுகிறான். கசப்பு பொருளை சாப்பிட்டா கசப்பு மயம் ஆகி விடுகிறான். அது போல உயிர்கள் எதை சேருகிறதோ அதன் மயமாக ஆகிவிடுகிறது. சௌரமான் எப்படிப்பட்டவன் என்றால் ஆனந்த வடிவம். சௌரமான் ஆனந்த வடிவம், அவனுக்கு பெயரே ஆனந்தம். சௌரமானுக்கு அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளு. சௌரமானுக்கு அத்தன் ஆனந்தன், ஆனந்தன் என்றால் இன்ப வடிவத்தை உடைய, இன்பமே அவனுடைய வடிவம். இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கிருந்து அருள்வது இனி என்பதும் திருவாதகன். அதனாலே அவன் எப்படிப்பட்டவன் என்றால் ஆனந்தத்தை உடையவன், ஆனந்த வடிவமாக இருப்பான். தன்னை அடைந்தவர்களையும் அதே மாதிரி செய்து விடுவான், தன்னை அடைந்தவர்களையும் அதே மாதிரி செய்து விடுவான். இனிப்பு பொருளிலே ஒரு பொருளை போட்டோமானால் அந்த பொருள் என்ன ஆகும், இனிப்பாகும். இப்ப பாலோட தேனை கலந்தோம்னா என்னமா இருக்கும், இனிப்பாகும். பால் வந்து தனியா இனிப்பு அதிகம் இல்லாது, ஒரு அளவு லேசான ஒரு, அது நன்றாக காய்ச்சிய வாழ்ல லேசா இனிப்பு இருக்கும், நன்றாக காய்ச்சிய வாழ லேசான இனிப்பு தெரியும், புரியுதா? தண்ணி கலந்து அதுவும் தெரியாது. அதனாலே அந்த பால் தேன் கலந்து தேனோடு அந்த பால் கலந்துருச்சுன்னு வச்சுக்கோ. அது போல சிவத்தோடு சீவன் கலந்து விட்டால் சிவன் ஆனந்தமா சீவனும் ஆனந்தமாகிடும். சிவத்தோடு சிவன் ஏறாத வரையெல்லாம் ஆனந்தம் இல்லை, ஆனந்தம் இல்லை. இப்ப நாவு நிக்கணும்னா என்ன பண்ணணும், அல்வா சாப்பிடணும். அல்வா சாப்பிட்டா அல்வாவை சேர்ந்தா நாவு இனிப்பாக இருக்கிறது, அல்வாவை சேர்ந்தா நாவு இனிப்பாக, இனிப்பு பொருள் சேர்ந்தபடியினாலே நாவு இனிப்பாக இருக்குதே விட இதுக்கு இயல்பாக இனிப்பு கிடையாது, இயல்பாக இனிப்பு கிடையாது. அதே போல ஆன்மாவு அதுக்கு தனியா இன்பம் கிடையாது. இன்பப் பொருளோடு சேரும் போது இன்பத்தை பெறுகிறது, துன்பப் பொருளோடு சேரும் போது துன்பத்தை பெறுகிறது. அது சார்ந்ததன் அது இருளை சார்ந்தால் இருளாகவும் ஒளியை சார்ந்தால் ஒளியாகவும் இருக்கின்ற கண் போல ஆன்மாவானது இன்பப் பொருளாகிய சிவத்தை சேரும் போது இன்பமயமாகி விடுகிறது, துன்பப் பொருளாகிய உலகத்தை சேரும் போது துன்பமாக ஆகி விடுகிறது. அதனாலே நான் முடிவில்லாதவனாகிய சிவபெருமானுடைய திருவடியை அடைந்தேன், என்னை ஆனந்த வெள்ளத்தில் அழுத்தி விட்டான். அப்படி என்னை ஆனந்த வெள்ளத்தில் அழுத்தினான, ஆனந்த வெள்ளத்தில் அழுத்தினவன் சாதாரணமானு நினைக்காதீங்க. சாதாரணமானு என்ன, நீ என்னையா, நீ திருவாத ஊர்ல தானே பிறந்த, சாதாரண மனுஷன் தானே, உன்னை எப்படி அப்படிலாம் செய்தா அப்படின்னு கேக்குறீங்களா? அதுதான் உனக்கு பெரிய அதிசயம். அந்த ஆனந்த வெள்ளத்துல அழுத்த அந்த அழுத்தி அந்த திருவடி தேவர்களுக்கு எல்லாம் எட்டாத திருவடி. கரு தெரியுமா பொழுது, தேவர்களுக்கு எட்டாத திருவடி, தேவர்களுக்கு எட்டாத திருவடி. அந்த திருவடி தான் என்ன ஆனந்த வெள்ளத்துல அழுத்தியது அப்படின்னு நினைச்சு பாருங்க. அப்போ என் மேல எவ்வளவு கருணை வச்சிருந்திருக்கான் பாருங்க. ஆனந்த வெள்ளத்தை அழுத்து விட்ட திருவடிகள் வானுந்து தேவர்களுக்கு ஒரு வான்பொருள் வான்னு சொல்லணும். வான்பொருள்னா எட்டாத பொருள். தேவர்களுக்கு எட்டாதவனாய் இருக்கிற சுவாமி என்னை அழைத்து ஆனந்த வெள்ளத்தில் அழுத்து விட்டார். இதை நினைச்சீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். தேவர்கள்னா எவ்வளவு உயர்ந்தவர்கள், அவர்களுக்கு எட்டாத கடவுள் மாணிக்க வாசகர் என்ன பண்ணா ஆனந்த வெள்ளத்தில் அழுத்து. அவனுடைய எல்லை இல்லாத கருணையை சொல்லுவது யாருடைய கருணை, சிவனுடைய கருணை. எல்லை இல்லாத கருணை, அதை வான்பொழித்து மண்புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் என்கிறார் அல்லவா. அதனால தேவர்கள் அவனுக்கு பெரியவங்களா தெரியறது இல்ல. தேவர்களை பிடிக்காதா சிவருமானுக்கு, தேவர்களை சிவருமானு பிடிக்காத. நம்ம பிடிக்குமா, நம்மை பிடிக்குமா, நம்ம பிடிப்பதற்காக நம்மளால பிடிக்க வந்தேன். நம்ம பிடிப்பதற்கு நம்ம பிடிச்சிருக்கிற காரணத்தினாலதான் நம்ம ஆளா இருக்கிற மாணிக்கவாசகரை பிடிக்கிறதுக்கு 999 கூடியிருக்கு. அதனால இப்படி அவன் அளவில்லாத பெருமையுடையவனாக இருந்தும் தேவரனுக்கு எட்டாதவனாக இருந்தும் சாதாரண மனித வர்க்கத்திலே வந்தவராகிய ஒருவருக்கு இவ்வளவு உபகாரத்தை செய்திருக்கிறான்னு சொன்னால அந்த அதிசயத்தை சொல்லி முடியாது, அந்த அதிசயத்தை சொல்லி முடியாது. அதனாலே தானந்தம் இல்லாம் தனையடைந்த நாயேனை ஆனந்த வெள்ளத்து அடுத்து வித்தாங்க காணேடி, ஆனந்த வெள்ளத்து அடுத்து வித்த திருவடிகள், அந்த ஆனந்த வெள்ளத்திலே மூழ்கி செய்ததெல்லாம் அந்த திருவடி, அது வானுந்து தேவர்கள் கையால வானுலகத்திலே வாழ்கின்ற தேவர்களுக்கு வான்பொருள்தான் ஜாடலோ. வான்பொருள் என்று சொன்னால் எட்ட முடியாத பொருளாக இருப்பது, உயர்ந்த பொருளாய் எட்ட முடியாததாக இருப்பது, எனக்கு எளிமையாக வந்து என்னை ஆனந்த வெள்ளத்திலே அடுத்து விட்டு நங்கா இது என்னதவம் நரம்போடு எலும்பணிந்து, நங்காய் இது என்னதவம் நரம்போடு எலும்பணிந்து கங்காளன் தோல் மேலே காதலித்தான் காணையடி. நங்கா என்று பெண்ணை விழித்துக் கொள்ளுகின்ற நங்கை, நங்கா என்று பெண்ணை விழித்துக் கொள்ளுகிற சொல்லு. அது அந்த பெண்ணை சொன்னா தவம் என்று சொன்னால் அதற்கு தகுந்த மாதிரியான திருவேடங்கள் இருக்க வேணும். தவம் என்று சொன்னால் அதற்கு தகுந்த சின்னங்களை அழகு பூதி உருத்தராட்சம் செடை முடி காவி முதலான பொருள் அல்லவா இருக்க வேணும், அப்படி இல்லவா இருக்க வேணும். அப்படி இருந்தா தான் தவம்னு சொல்லலாம். இவன் நரம்பையும் எலும்பையும் அணிந்திருக்கிறானே அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டான். நரம்பு எலும்பு தலைமாலை இதெல்லாம் போட்டிருக்கான். தலைக்கு தலைமாலை அணிந்ததென்னு கூட சுந்தரமூர்த்தி சுவாமி கேள்வி. தலைக்கு தலைமாலை அணிந்ததென்ன, தலையே நீ வணங்காய் தலைமாலை தலைக்கணிந்து தலையாலை பலி தீரும் தலைவனை, தலையே நீ வணங்காய். அதனாலே இப்படி எலும்பையும் நரம்பையும் இப்படி கங்காள என்கிற எலும்பு கூட்டையும் இப்படி மேலே அணிந்திருக்கிறானே, தோல் மேலே அணிந்திருக்கிறானே, விரும்பி அணிந்திருக்கிறானே, அது என்ன காரணம் என்று கேட்டாள். கங்காளம் ஆமாக காலாந்தர திருவ தங்காலஞ்செய்ய தரித்த நன்கான் சாளலும். காலாந்தரம் என்கின்ற ஊழிக்காலம் வருதே, காலாந்தரம் கையால பேர் ஊழிக்காலம் வருதே, அந்த ஊழிக்காலத்துல பிரம்ம விஷ்ணுக்கள் முதலானவர்களை எல்லாம் சங்காரம் செய்து அவருடைய எலும்பு அவருடைய நரம்பு இவைகளை மாலையாக அணிந்திருக்கிறார். அது ஏன் அப்படி அவன் அணிஞ்சிருக்கிறேன் அப்படி அணியணுமான்னு கேட்டா, மற்ற உயிர்கள் தேவர்கள் மற்றவர்கள் எல்லாமே கையால இவன் தான் பரம்பொருள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக, எல்லாரையும் சங்காரம் பண்ணுவோனும் கையால இவன் தான் பரம்பொருள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக அப்படி அணிஞ்சிருக்கிறான். வாங்கினால் எல்லாம் பறித்து தாங்கருங்காலம் தவிர வந்திருவர் தம்முடன் கூடினாரங்கம் பாங்கியனால் தெரித்து பண்டு போலெல்லாம் பண்ணிய கண்ணுதர் பரமர் என்பது கூட சம்பந்தர் வியாபாரம். தாங்கருங்காலம், தாங்கருங்காலம் ஊழிக்காலம், தவிர வந்து இருவர் தம்முடன் கூடினார் அங்கம், அங்கம்னா அந்த எலும்பு, பாங்கியனால் தெரித்து உலகலாம் பண்டு போர் கண்ணு பண்ணிய பரமர் என்பது சம்பந்தர் தேவாரம். அதனால இப்படி எலும்பு தலைமாலை முதலியவற்றை அணிந்திருக்கிறான் என்று கேட்டால், அந்த பிரம்ம விஷ்ணுக்கள் இருவருடைய உடலை சங்காரம் பண்ணி அவருடைய எலும்பு முதலானவற்றை தரித்திருக்கிறான். அதனால இவன் சர்வசங்காரம் செய்வதில் இவன் ஒருவன்தான் வல்லவன். ஐயால சங்கார காலத்துல இவன் ஒருத்தன் தான் இருக்கிறான், ரெண்டு பேரும் போய் இவன் ஒருத்தன் தான் இருக்கிறான் என்பதை இதன் மூலமாக தெரிந்து கொள். சங்கார காலத்துல யார் இருப்பா, ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறான், எல்லாரையும் சங்காரம் பண்றவன் இவன் தான். அப்படி இவனே சங்காரம் பண்ணி எல்லாம் முடிச்சு விட்டான்னா அப்புறம் என்ன பண்ணுவான், அவன் தான் மறுபடியும் உண்டு பண்ணுவான். அப்புறம் உலகம் உண்டாகுது இல்ல, அப்புறம் யார் உண்டு பண்ணுவா, இருக்கிறவன் தானே உண்டு பண்ணுவான். யார் உண்டு பண்ணுவா, இவன் தான் உண்டு. அதனாலதான் அந்தம் ஆதி அன்மன் ஆர் போலவர் என்று சிவஞானபதம் சொல்லிச்சு. அந்தம் ஆதி, யாரு அந்தத்தை செய்கிறானோ அவனே ஆதியாக இருக்கிறான். அந்தம் ஆதி என்பனார் உலகம், அந்தத்தை செய்கின்றவன் உலகத்துக்கு ஆதியாக இருக்கிறான். உலகத்தை முடிக்கிறவன் உலகத்துக்கு முதலாக இருக்கிறான், உலகத்தை முடிக்கிறவன் உலகத்துக்கு முதலாக இருக்கிறான். அப்ப முதல் அவன் தான், முடிவு அவன் தான். அவனுக்கு முதல் முடிவு உண்டான முதலும் இல்லை முடிவும் இல்லை. அதனால ஆதியனே அந்தம் நடுவாயி அல்லானேனார், ஆதியனே அந்தம் நடுவாயி அல்லானே என்று சிவபுராணத்துல சொன்னார். அதனால இப்படி கங்காள ஆமாகள் காலாந்தர திருவர் தங்காலஞ்செய்ய தரித்தனன்கான் சாடாலோ. காணார் புலித்தோல் உடை தலை ஊன் காடுவதி, காணார் புலித்தோல் உடை தலை ஊன் காடுவதி, ஆனால் அவனுக்கு இங்கு ஆட்படுவார் ஆரேடி. கான் என்றால் காடு, காட்டிலே வாழ்கின்ற புலி, அந்த புலித்தோலை கட்டியிருக்கிறானா, உடையாக கட்டியிருக்கிறானா, அதுக்கு மேல தலை ஊன்பதி, அதனால பரம கபாலம் பிச்சா பாத்திரம் உண்ணுகின்ற பாத்திரம், காடுபதி, காடுன்னா சுடுகாடுதான் இடம், ஊர், இப்படி இருந்தா அவனுக்கு யாராவது அடிமை செய்வார்களா? இவ்வளவு செல்லுமுடையவனுக்கு எவனாவது வேலைக்கு வருவானா? அவனுக்கு அடிமை இருப்பானா? சுடுகாட்டுல ஆடிக்கொண்டு பரமகவார மண்டை ஓட்டுல பிச்சை வாங்கி கொண்டு அதற்கு மேல புளித்தோலை கட்டிக்கிட்டு இருக்கிறவனுக்கு யாராவது அடிமையா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்கல்ல. செல்லமுடையவனுக்கு தானே அடிமையாக இருப்பாரு. அதனால அவனுக்கு இங்க ஆட்படுவார் ஆரேடி என்று கேட்டாள். ஏல புலித்தோல் என்பது தாறு காவனத்தை ஹீர் அனுப்பிய புளிய உரிச்சு தோலை கட்டி கொண்டார். அதற்கு மேல வந்து பரமனுடைய தலைய ஒரு தலையை கிள்ளி அது தேவருடைய கர்வமெல்லாம் அடங்கும்படி அதுல பிச்சை எடுத்ததாக வரலாறு. அதற்கு மேல வந்து காடுபதி என்பது சர்வசங்கார காலத்துல எல்லாம் சுடுகாடாக இருக்கும். சர்வசங்கார காலத்துல எல்லாம் சுடுகாடாக அந்த காட்டிலிருந்து ஆடும். அது காடுடைய சுடலை பொடி பூசி என்று ஞான சம்பந்தர் சொன்னார். அதனால இப்படி அவனுடைய சிவ மரத்துவத்தை இதன் மூலமாக காட்டி அதனால இப்படி இகழும்படியான பொருளை இகழும்படியான இடத்திலே இருந்து இகழும்படியான பொருளை அணிந்திருக்கிறவனு யாராவது உயர்வாக எண்ணுவார்களா? அப்படி உயர்வாக எண்ணவில்லையானால் அவனுக்கு அடிமை யாராவது செய்வார்களா? அவன் மண்ணையில யாராவது வேலைக்கு இருப்பானா? இருக்க மாட்டான்ல. அப்படி நினைக்காதே. ஆனாலும் கேளாய், ஆனாலும் கேளாய், அயனும் திருமாலும் வானாடர்வும் வழியடியார் சாரும். அதனாலே இப்படி லேசா நினைக்காதே. அவனுக்கு அடிமையா இருக்கிறவங்க யாருன்னா சாதாரண ஆள் அல்ல. உலகத்தை படைக்கிறவனும் காக்கிறவனும் தேவனுக்கு தலைவனா இருக்கிறவன் எப்போதும் அவனுக்கு அடிமை, எப்போதும் அவனுக்கு அடிமை. நம்ம திருவிளையாடல் போனத்துல அந்த விறகு விற்றப்படல வருதுவாரு, அதுல வந்து அந்த விறகு கட்டை சாத்தி வச்சுட்டு சென்னையில சாத்தி வச்சுட்டு அந்த கிழவன் பாடுனானா பாட்டை கேட்டுட்டு ஏமனாத போல வெளியில வந்தான். பாட்டை கேட்டு அசந்து போய் வெளியில வந்தான். அப்படியில வந்து நீ யாருன்னா, நீ யாருன்னா யாரு கிழவனை பார்த்து சென்னையில அவன் தான் உட்காந்துருந்தேன். கிழவன் தான் உட்காந்தா விறகு கிடைச்சா வேற ஆள் இல்லை. சத்தம் உள்ள போச்சு, சத்தம் ஜம்முன்னு பாட்டு ஜம்முன்னு பாட்டு அப்படின்னு வெளியில வந்தேன். வெளியில வந்தா கிழவன் தான் உட்காந்தேன். யாருன்னா வத்தல் கிழவன், வத்தல் கிழவன் 95 வயசு. யாருன்னா நான் வந்து பானபத்திரனுக்கு அடிமை. பேரை சொல்லணும்னு நேரம் பேரை சொல்லாம என்ன பண்ண தெரியுமா? நான் பானபத்திரனுக்கு அடிமை. பத்தே அவனுக்கு அடங்கிட்டாரு. பானபத்திரனுக்கு அடிமை என்ன? பானபத்திரனுக்கு அடிமைன்னு சொன்னவன் யாரு தெரியுமா? அவன் தான் பிரம்ம விஷ்ணுக்களை எல்லாம் அடிமையாக வச்சிருப்பானோ அவன் சொன்னா பானபத்திரனுக்கு அடிமை. வண்டரை கொன்றையான் முன் வந்து நீ யாரை என்றான். வண்டரை கொன்றாயான் சொல்வான், கொன்றாயான் முன் வந்து நீ யாரை என்றான். பண்டாரு விபஞ்சி பானபத்திரன் அடிமை என்றான். அப்படி பானபத்திரனுக்கு அடிமைன்னு சொன்னவன் யாருன்னா பிரம்மபுஸ்தர்களை எல்லாம் யாரு அடிமையா வச்சிருப்பானா அவன் சொன்னா பானபத்திரனுக்கு அடிமை. பண்டாரை கொன்றாயானுன் வந்து நீ யார என்றான். பண்டாரு விபஞ்சி பானபத்திரன் அடிமை என்றான். முண்டக மலரோன் மாயோன் புறந்தரன் முதன் மற்றேனை அண்டருந்தன் குற்றே அவள் அடிமையா கொண்ட அம்மா என்பது திருவிளையாடல் புராணம். அதனாலே தேவரன் எல்லாம் திருவருமானுக்கு அடிமை. அடியாராம் இமயவர்தம் கூட்டம் உயே என்பது கூட பெரிய புராணம். எல்லாரும் அவனுக்கு அடிமை. அதனால அவன் யாருக்கு அடிமை இல்லை, அடியார்களுக்கு அடிமை. அடிய அது உபசாரமா சொல்றதானு. அடியாருக்கு எளியன், அடியாருக்கு எளியன். அது கருணையினால உங்களுக்கு இறங்கி சாலத்திலிருந்து ஒண்ணும் குறைவு வர்றது கிடையாது. ஆனா அடியார்களுக்கு எளிவனாக வந்து துண்டு செய்யறான். அருள் பண்றதுக்காக நான் இவ்வளவெல்லாம் இறங்கி வந்து செய்வேன் அப்படின்னு காட்டிக்கிறேன். அதனால ஆனாலும் கேளாய், அயனும் திருவாலும் வானாடர் போவும் வழியடியார் சாளரும். எப்போதும் வழி வழியாக அவர்கள் சிவபெருமானுக்கு அடிமை செய்வோம். மலையறையன் பொற்பாவை வாழ்நுதலால் பெருந்திருவை உலகறிய தீவேட்டான் என்னும் அது என்னேடி. மலையறையன் பொற்பாவை, மலையரசனாகிய பரவதராசனுடைய புத்திரியை பொன்னால செய்த பொம்மை போன்றிருப்பவளாகிய உமாதேவியால ஒளி பொருந்திய நெற்றியுடையவளாகிய பெருந்திருவை. மலையறையன் பொற்பாவை வானுதலால் பெருந்திருவை உலகறிய தீவேட்டான் என்னும் அது என்னேடி. கையால பார்வதிய உலகம் எல்லாம் அறியும்படியாக அக்னிக்கு அக்னி சாட்சியாக கல்யாணம் பண்ணி கொண்டானே, அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன். உலகம் எல்லாம் தெரியும்படியாக பார்வதியில் ஏன்னா உலகம் எல்லாம் தெரியும்படியாக நடந்துச்சு. அதையால தெரியும்படியாக அக்னி சாட்சியாக கல்யாணம் பண்ணி கொண்டானே அப்படின்னு கேட்டா வாஸ்தவ வாஸ்தவ நீ சொல்றது உலகறியா தீவேளாது ஒளிந்தனே உலக அனைத்து கலனை வென்ற பொருள் எல்லாம் கலங்கிடுங்கான்னு சொல்லணும். அதையாலே ஒரு திருமணம் அதனால ஒரு ஆணும் பெண்ணும் சேருவது என்று சொன்னால் அந்த வேதங்களிலே சொல்லப்பட்ட விதிப்படி, வேதாகமங்களில் சொல்லப்பட்ட விதிப்படி அக்னி சாட்சியாக திருமணம் பண்ணி கொள்ள வேணும் என்பதை அவனே எழுதி வச்சிருக்கிறான். நூல்ல அவனே எழுதி வச்சிருக்கிறான், இந்த மாதிரி ஆடு மாடி மாதிரிலாம் போகாதீங்க, இந்த மாதிரி இப்படித்தான் வேதாகமில் சொல்லப்பட்ட விதிப்படிதான் இந்த மாதிரி திருமணம் பண்ணி கொள்ள வேணும் என்பதற்காகத்தான் அவன் எழுதி வச்சிருக்கிறான். மனுஷனுக்குதான சடங்குகள் எல்லாம், மனுஷனுக்குதான சடங்கு முறை சாத்திரம் மந்திரம் இதெல்லாம் இல்லையா அந்த ஒரு சமயவாதி சுயமரியாதை திருமணம் நாலு மாத்து கல்யாணம் ஒண்ணுமே வேண்டாம் என்ன சொல்றது இல்ல. இவ்வளவு ஒரு நாம மட்டம்னு அவன் காமிக்கிறான் பாத்தீங்களா. அதனாலே இது வேதாகமங்களிலே இன்னென்ன சடங்குகளை, இன்னென்ன காரியங்களை, இன்னென்ன மந்திரப்படி, இன்ன விதிப்படி இப்படி செய்ய ஒண்ணு என்று வேதாகமங்களில எழுதி வச்சிருக்கான். விளங்குதா? அதனாலதான் அக்னி சாட்சியாக திருமணத்தை செய்வது, அக்னி சாட்சியாக சிவனும் அக்னி சாட்சியாக செய்துதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அப்படின்னா நாமளும் அப்படித்தான் பண்ணி கொள்ள வேணும் என்று உலகம் தெரிந்து கொள்ள வேணும். அவனே எழுதி வச்சு போட்டு சட்டப்படி நடக்கலன்னு சொன்னா அந்த சாத்திரங்கள் எல்லாம் பாவம் கலங்கி போய் ஒவ்வொருத்தனும் செய்யவும் மாட்டான். அதனால இப்படி அந்த கலை என்கின்ற நூல்களில் சொல்லப்பட்டபடி அவன் உலகத்துக்காக செய்து காட்டினான், உலகத்துக்காக செய்து காட்டு. அதனால அவன் ஒரு நடிகனை தவிர, நடிகனை நடித்து காட்டுவான தவிர உண்மையிலே அவன் கல்யாணம் பண்ணிக்கிறதில்ல, உண்மையிலே அதால எந்த விதமான செயலும் கிடையாது. அதையால எல்லாம் நமக்காக அப்படி ஒரு பாவனையாக காட்டுகிறானே தவிர அது உண்மையிலே அவன் அக்கினி சாட்சியாக திருமணம் பண்ணி கொள்ள வேணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு வாதியில் இருக்கிறவளை ஒரு பெண்ணாக வச்சு உருவம் பண்ணி அப்புறம் அவளை கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இல்லை, யார் ஏமாத்துற வேலை? இதெல்லாம் உலக உயிர்களுக்கு இந்த உண்மையை காட்ட வேணும் என்பதற்காகத்தான் இந்த செயலை செய்கிறானே தவிர மற்றபடி வேறொன்றுமில்லை என்று இந்த பாட்டில் இந்த சைவ பொண்ணு தெரிவிக்கிறார். மலையறையன் பொற்பாவை வான்முதலார் பெருந்திருவை உலகறிய தீ வேட்டான் என்னுவது என்னது? உலகறிய தீ வேளாது ஒளிந்தனில் உலக அனைத்தும் கலைநவிந்த பொருள் எல்லாம் கலைந்திருந்தான் சாரன். அதனாலே வேதாகமங்களை எழுதியவனே வேதாகம விதிப்படி நடந்து காட்டணும். வேதாகமங்களை சட்டத்தை இயற்றியவனே சட்டத்தை எப்படி நடக்கவில்லையானால் மற்றவர்கள் சட்டத்தை மதிப்பார்களா? மதிக்க மாட்டார். சட்டத்தை மீறினால் தண்டனைன்னு எழுதி வச்சுக்கிட்டு அவனே சட்டத்தை. அதனால உலகத்து உயிர்களுக்கு காட்டுவதற்காக இந்த செயலை செய்தார். அது மீனாட்சி கல்யாணத்துல சுற்று நான் மறைகள அற்ப நான்கு வேதங்கள் முழங்கியது. மீனாட்சியை கல்யாணம் பண்ணும்போது சுற்று நான் மறைகள அற்ப சூரியம் சங்கம் மேங்க கற்ற நான் முகத்தோன் வேள்வி சடங்கு நூல் கரைந்தவாற்றால் முற்ற மங்களனான் ஜாத்தி முழுதுலகு ஈந்தார் செங்கை பற்றினன் பற்றிலாருக்கு வீடருள் வரவயோகி என்று இந்த சடங்குகள் எல்லாம் செய்து அயால எரிய வள வந்து அக்னிய வள வந்து அயால அவள் கையை பிடித்து அயால அந்த மனவரையை சுற்றி வந்தேன் அப்படின்னு அந்த பாட்டு. ஆகவே இப்படி உலகம் இந்த வேதாகம நெறியை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக அவன் கடைபிடித்து காட்டினான். தேன்புக்க தன்படை சூழ் தில்லை சிற்றம்பலவன் தான்புக்கு நட்டம்ப எழுமது எண்ணேடி அயால சிவபெருமான் தேன்புக்க தன்படை சூழ் அயால தேன் பொருந்திய சோலைகள் வயல்கள் சூழ்ந்த தில்லை சிற்றம்பலவன் தான் புக்கு நட்டம் அதையால தான் அதையால நட்டம் பயிலுமது என்னடி அதையால நட்டம் ஆடுகின்றானே அது என்ன காரணம் என்று கேட்டாள் அந்த பெண்ணு. தான் புக்கு நட்டம் பயின்றில் தரணியல்லா ஊன்புக்க வேர்காளிக்கு ஊட்டாங்கான் சாடலும் அதையால காளி என்பவள் ஒரு அசுரனை கொன்று விட்டாள். அந்த அசுரனுக்கு பேரு தாரகாசுரன் பேரு. அந்த தாரகாசுரனை கொன்று அவளுடைய ரத்தத்தை எல்லாம் அவன் குடிச்சு விட்டான். காளி ரத்தத்தை குடிச்சு விட்டான். முன்னையே காளி அது ரத்தத்தையும் குடிச்சான என்னமா இருக்கும். அதனாலே அதிகமான அது அசுர ரத்தம், அசுர ரத்தம். அசுரனுடைய ரத்தத்தை குடிச்ச உடையனால அளவில்லாத அவளுக்கு அங்காரம் வந்து விட்டது. அங்காரம் வந்து அவள் புத்தி தருமாறி போய் உலகத்தை எல்லாம் அழிக்க தலைப்பட்டு விட்டாள். உலகத்தை அழிப்பதற்காக அவ ஆரம்பிச்சுட்டான். தேவரெல்லாம் போய் முறையிட்டாக சாமி அவன் தேவலாம்னு போச்சு, அந்த அசுரன் தேவலாம்னு போச்சு, இப்ப இவ பண்ற அக்கிரமம் தாங்க முடியல அப்படின்னு தேவர்கள் முறையிட்டார்கள். அதுக்காக சாமி என்ன பண்ணாரு தெரியுமா? அவளை வந்து நீ பேசாம இருடி, வந்த வேலையை பார்த்துட்டு நீ வாட்டில போய் இருக்கிற பக்கத்துல பேசாம இரு, இந்த அக்கிரமம் எல்லாம் பண்ணாதே அப்படின்னு எல்லாம் ஒண்ணும் சொல்லல, அப்படிலாம் ஒண்ணும் சொல்லல. அவளுக்கு முன்னால கூத்தாடினார். கூத்தாடின உடனே அவன் என்ன பண்ண, எனக்கு மாத்திரம் அட தெரியாதா அப்படின்னு அவ ஆடினான். என்ன காரணம் என்றால் அவளுக்கு அகங்காரம் இருந்தபடியினாலும், அகங்காரம் இருந்தபடியினாலும் அசுரனுடைய ரத்தத்தை குடிச்சிருக்கிறபடியினாலும் சாமி வந்து ஆடுகிறாரு என்கின்ற அச்சம் இல்லாமல் சாமி வந்துட்டாருன்னு சொன்ன உடனே இவ அடங்கிக்கணும், அடங்கிக்கணும். அவ வந்து அவ ஆடும்போது இவ நானும் ஆடுவேணும்னு அது அந்த அகங்காரத்துல ஆடணும். ஆடப்படாதல்லவா, ஆடப்படாதல்லவா ஆடினாள். அப்ப ஆடிய போது அந்த உச்சகட்டமான ஆட்டம், அந்த ஊர்துவதாண்டம் உயர கால வீசி ஆடுகின்ற அந்த இடம் வந்த உடனே இவனால ஆட முடியாமல் போய்விட்டது. அதுலேயே தோற்று போய்விட்டான். அதுலே சுவாமியினுடைய காதில் இருந்த குண்டலம் கீழே விழுந்துருச்சான், கீழே விழுந்துருச்சான். கீழே விழுந்த உடனே அந்த வலது காலில எடுத்து காதில மாட்டினாராம். வலது காலில் எடுத்து அவனுக்கு என்ன பெருது ஒண்ணும் இல்ல மாட்டினார். அந்த 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 வேலைதான் அந்த ஊர்துவதாண்டம். காலில் எடுத்து வலது கால எடுத்து காதுல மாட்டியதுதான் ஊர்த்துவ தாண்டவம். அது காது முக்கிற வீரபத்ர காளி வைக்க மகுடாமா காச முட்ட வீசி விட்ட காலர் பத்தி இமையோரை ஓதுவித்த நாதர் இருக்க ஓதுவித்த முனிநான ஓரெழுத்தில் ஆறெழுத்த ஓதுவித்த பெருமாளை என்பது திருக்கடுகுன்றது திருப்புகள். அதனாலே காளி வைக்கப்படும்படியாக இப்படி ஊர்த்துவ தாண்டத்தை ஆடினான். ஆகாச முட்ட காலை வீசினா, ஆகாசம் முட்டும் முடியாக காலை வீசினா இந்த திருப்பூர்ல. காது முக்கிற வீரபத்ர காளி வெக்க மகுடாமா காச முட்ட வீசி விட்ட காலம் என்பது அந்த திருப்பூர். அதுக்கு ஊர்துவதாண்டமும் வேறு. அதனாலே அப்படி ஆடினான். அப்படி ஆடிய போது அவளும் ஆடினாள். அந்த ஆட்டத்துல தோற்று போய்விட்டாள். தோற்று போன பிறகுதான் என்ன நீ இனிமேல் என்ன செய்யட்டும்னு கேட்டா. நீ வடக்கால பேசாம உட்கார்ந்து இருந்தார். திருவாலங்காட்டுல இப்படித்தான் உட்கார்ந்து இருக்கிறா, தில்லையிலயும் அப்படித்தான் உட்கார், தில்லைக்காலியும் சுவாமிக்கு வடக்கே உட்கார்ந்துருக்கிறா பேசாம. இங்க அவருடைய ஆணவம் அந்த ஆட்டத்துல அவருடைய ஆணத்தை அறவத்தை அடக்கி விட்டாரு. ரெண்டு பேரும் சண்டை போட்டு இடையில சூரியானு ஒண்ணு பேசாம, ஒண்ணு பேசாம ரெண்டு பேருக்கு ஆணவத்தையும் அடங்கினாரா. இவளை ஆடி அடக்கி விட்டார். ஆடி அவ ஆட்டத்தை அடக்கி விட்டார். இவர் ஆடி அவ ஆட்டத்தை அடங்கி. அப்படி அவளை அடக்கலைன்னா உலகத்தையும் சாப்பிட்டு இருப்பாளாம், உலகத்தையே உயிரிழெல்லாம் சாப்பிட்டு இருப்பாளாம். வெறி வந்துருச்சுன்னா நினைய காளிப்பா, அதோட அசுர ரத்தம் பூச்சனை உள்ளுக்கோ பப்பா பப்பா. அதனாலே தேன்புக்க தன்பனை சூழ்த்தில் சிற்றம்பலவன் தான்புக்கு நட்டம் பயிலுமதி என்னடி. தான்புக்கு நட்டம் பயந்தில தரணி எல்லாம் ஊன்புக்க வேர்காளிக்கு ஊட்டாங்கான் சாடலோ.